கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையிலே, சபையிலே, தேவனுடைய மனவாட்டி சபையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு எப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. சமூகத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா, எங்களை நடத்துவீராக. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். திருப்பிக் கொள்ளுங்கள் எபேசியர் 4வது அதிகாரம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்த செய்தி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்குள்ளே மாற்றங்கள் அவசியம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நான் பேசி அந்த நாளிலே தேவ ஆவியானுடைய வழிநடத்தலோடு கடந்து சென்றோம். இந்த நாளிலே அதை தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நமக்கு சபைக்கு அவசியம் என்பதை நான் சொல்லி கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். வேதத்திலே அநேகர் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள். அதனாலே தேவன் நினைத்ததை அவருடைய வாழ்விலே செய்ய முடியாமல் போனது உண்மையாக. வேறு சிலரை தெரிந்து கொள்ள வேண்டி இருந்தது. வேறு சில முடிவுகளை தேவன் எடுத்து நடத்த வேண்டி இருந்தது. அவருடைய சித்தங்கள் அதனூடாக உடைக்கப்பட்டதை நாம் வேதத்தில் தாராளமாக பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அன்றையும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. பின்னுக்கு நேரம் இருந்தால் முடியுமான அளவுக்கு நான் வசனங்களை எடுத்து பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் எல்லா விதத்திலும் காரியங்களையும் தேவன் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த காரியத்தையும் அவர் மன்னிக்க ஆயத்தம் அல்ல. அப்படி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே பழையாட்டிலே தேவன் வந்து இறங்கி அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்துவிட்டு அவர் கடந்து சென்று விடுவார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தியிலே மாம்சமாக அமர்ந்திருந்து உலாவி வந்து அவர் தன் வேலைகளை செய்தார். ஆனால் இன்று கிருபையின் காலத்திலே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இருக்கிற அவரை நீங்கள் துக்கப்படுத்தக் கூடாது. எப்படி நாம் துக்கப்படுத்தலாம்? ஆவியானவரை நாம் எப்படி துக்கப்படுத்தலாம்? உங்களுக்கு தெரியுமா, அநேக தடவைகள்ல தேவ ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறதுண்டு, ஆனால் நாங்கள் கேட்பதில்லை. அநேக தடவைகள்ல தேவ ஆவியானவர் நம்மளோடு திட்டமும் தெளிவுமாக பேசுவதுண்டு, ஆனால் நாம் அவைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. நாம் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. நம் வாழ்விலே அல்லாவிட்டால் என் வாழ்விலே சந்தித்தது நேரங்கள் அநேகம் இருக்கிறது. அநேக தடவைகள்லே நாம் நம்முடைய சிந்தனைகளை சரிப்படுத்தி சமப்படுத்தி தேவனுடைய சத்தத்தை முறியடித்து நாம் நடப்பதுண்டு. இதுதான் உண்மை அநேக தடவைகள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. தேவன் ஒரு விஷயம் உன்னோடு போராடுவா, இன்னும் ஒரு தடவை உனக்குள் இருந்து போராடுவா. முடியவில்லையா, அவர் கடந்து சென்று விடுவார்.
வேதத்தில் நாம் பார்க்கலாம். நாம் அநேக தடவை என்ன நினைக்கிறோம், தேவன் நமக்குள்ளேதான் இருக்கிறார், எப்பொழுதும் நமக்குள்ளேதான் இருக்கிறார். வாக்கு தத்துவத்தின்படி தேவன் நம்மளை விட்டு விலகுவதில்லை உண்மை. ஆனா நாம் அவர்களை துக்கப்படுத்துகிற பொழுது, அவரை நாம் சீரப்படுத்துகிற பொழுது, அவரை நாம் வேதனைப்படுத்துகிற பொழுது, அவர் என் வாழ்விலே சித்தங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நம் வாழ்விலே தேவன் நினைத்தவைகள் எங்கள் வாழ்வில் நிறைவேறாத படிக்கு நடந்து கொண்டோம். இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்டார்கள், பின்னுக்கு பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிதாவாகி தேவன் நினைத்ததை செய்து முடிக்க முடியாமல் போனது. முடியல. அதே வண்ணமாய் நம் வாழ்விலே, நம் குடும்ப வாழ்விலே, நம் ஊழிய வாழ்விலே தேவன் நினைத்தவைகளை செய்ய முடியறதில்லை. அநேக தடவைகள்ல நாம் முரட்டாட்டம் பண்ணி தேவனை துக்கப்படுத்தி விடுகிறோம், தேவனை கவலைக்குள்ளாக உட்படுத்தி விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரியான விதத்தில் தேவ ஆவியானவர் உறவிலே இருக்கிறவர்களுக்கு தேவ ஆவியானவர் கடந்து செல்லுகிறதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் வழக்கம் போல வாழுகிறவர்களுக்கு எப்பொழுதும் தேவன் எங்களோடுதான் இருக்கிறார் என்ற நினைவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் பேசுகிறது என்னதென்று நன்றி அறிந்து புரிந்து பேசுகிறேன். பிரியமானவரே, அநேகர் தேவனோடு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம் என்பதனாலே வழக்கம் போல நம் வாழ்வு இருக்கிறது. வாழ்வு என்பது வழக்கம் போல இருப்பது அல்ல, அது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தேவனோடு விதம் விதமாக இருக்கும். இன்னைக்கு முடிந்தால் நேரம் இருந்தால் இதுக்குரிய வார்த்தை வசனங்களை எடுத்து கொண்டு வருகிறேன். ஆகையினாலே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எப்படி துக்கப்படுகிறார், எதனால் வேதனைப்படுகிறார்? அவர் பரிசுத்தர், எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருடைய ஆலயம், பரிசுத்த ஆலயம் என்று நாம் சொல்லுகிறோம் உண்டு, வாசிப்பதுண்டு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வாழ்க்கை என்பது இன்னும் ஒரு பக்கம், வாழ்க்கை என்பது இன்னும் ஒரு பக்கம், வாசிப்பது என்பது ஒரு பக்கம், அதன் வாழ்வு என்பது இன்னும் ஒரு பக்கம். அந்த வாழ்வில் என்ன நடக்கிறது? அவர் எனக்குள்ளே இருக்கிற பொழுது சகல விதமான கஷ்டப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும், கூக்குரல்ல கூட எனக்கு இதை வாசித்து விட்டு யோசிச்சு கூக்குரல் கத்துறது, கூன்றது, அதாவது ஒரு 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 சத்தம் போடுறது, கூக்குரல் கத்துகிறது அல்ல, அது சும்மா ஒரு சத்தத்தை போடுவார்கள், ஓன்று சும்மா உலட்டுவார்கள், அது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. உலகத்தில் இருக்கிறவர்கள் கத்தலாம், அப்படி உலகத்தில் இருக்கிறவர்கள் கூக்குரல் போடலாம், ஆனா நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ, உனக்குள்ளே கூக்குரலின் சத்தங்கள் இருக்கவே கூடாது. அதாவது உங்களுக்கு தெரியுமா, கூக்குரல் சத்தம் போடுறவர்களே மற்றவர்கள் அசட்டை பண்ணுவார்கள், தெரியுமா உங்களுக்கு? கூக்குரல் சத்தம், சும்மா கத்துறது ஒன்றுமே இருக்காது, சும்மா கத்துற அவர்களை பார்க்கிறவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். தேவ மனிதர்களுக்குள்ளே அவைகள் இருக்கல் ஆகாது. இது ஒரு பெரிய ஒரு காரியமாக, ஒரு செய்தியாக நான் யோசிக்கவில்லை, ஆனால் வாசித்த பொழுது யோசித்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற பொழுது கூக்குரலின் சத்தம் நல்லதா, அது அவர் துக்கப்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேகர் கர்த்தரை சத்தம் போட்டு துதிக்க மாட்டார்கள், ஆனால் கூக்குரல் போடுவார்கள், சும்மா கத்திக் கொள்ளுவார்கள். ஆகையினாலே சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் நமக்குள்ள இருப்பதனாலே தேவனுடைய ஆவியானவர் துக்கம் அடைகிறார். பிரியமானவர்களே, நல்லாய் நேசிக்கப்படுகிறவர்கள் தகாத விதத்திலே நடந்து கொள்ளப்படுகிற பொழுது அநேகர் துக்கம் அடைந்து விடுவார்கள், தெரியுமா உங்களுக்கு? நன்றாக நேசிப்போம். நீங்க உங்க வாழ்க்கையிலே பல விதத்திலே பலரை நேசித்திருப்பீர்கள், அது உண்மை. பல விதத்தில் உங்கள் குடும்பத்தை, நான் குடும்பத்தை குறித்து பேசவில்லை, குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அந்த நேசம் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு நேசம், அது உடைப்பது என்பது லேசான காரியம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு சபையிலும் சரி அல்லாவிட்டால் வழியிலும் சரி நாங்கள் ஒருவரோடு பழகிக் கொள்வதுண்டு, நன்றாக பழகிக் கொள்வதுண்டு. அவர்களினால் நமக்கு சஞ்சரங்களும் அல்லாவிட்டால் வேதனைகளும் வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? துக்கம் அடைந்து விடுகிறோம் இல்லையா? இதே மாதிரி எனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறவர், எனக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறவர், எனக்கென்று ஆண்டவர் சொன்னா நான் போகிறது நல்லது, அவர் வந்தாத்தான் உன்னை சரியாக நடத்தி கொண்டு வந்து அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். அவருடைய வேலை முழுவதும் எனக்குள்ளே இருப்பதுதான். நீ செய்கிறது சரியில்லப்பா, நீ செய்கிறது தப்பு, இதுதான் சரி, இப்படி இரு, இப்படி அப்படி வாசி, இப்படி சபம் பண்ணி இப்படி போ என்று சொல்லுகிறதுக்கென்றே ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சத்தியத்தை குறித்து போதிக்கிறவர், சரியது பிள்ளை என்று போதிக்கிறவர். இவையெல்லாம் நான் எடுத்து பிரசங்கிக்கவில்லை, இருக்கட்டும். ஒருவருக்கொருவர் தயவும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். யாரு? தேவ ஆவியானவர்களை பெற்றவர்கள். அவரை துக்கப்படுத்தாத படிக்கு நீங்க செய்யுங்க. யாரை? ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு நீங்க இதை செய்யுங்க. இல்லையெனில் நாம் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? தேவாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதையும், தேவாவியானவர் நமக்குள்ளே துக்கம் அடைகிறதையும், தேவாவியானவர் நம்மை விட்டு வெளியே போகிறதையும் லேசிலே கண்டுபிடிக்க முடியாது. பின்னுக்கு வசனம் இருக்கிறது, எடுத்துக்காட்டுகிறேன். லேசிலே கண்டுபிடிக்க முடியாது. அவர் துக்கம் அடைகிறது, நாங்கள் அவர் துக்கம் அடைந்தாலும் நாங்கள் சந்தோஷமாகத்தான் வெளியே இருக்கிறோம். அவர் உள்ளுக்கு இருந்த இன்றைக்கு அதிகாலையில் நான் வழிந்து வருகிற பொழுது தேவாவியானவர் ஏதோ ஒன்று செய்து விட்டேன் வையுங்களேன், ஏதோ ஒன்று நான் செய்து விட்டேன். இன்றைக்கு என் ஊழியத்தை நான் நிறைவேற்றி விட்டுத்தான் போவேன். என் வேலைகளை நான் செய்து விட்டுத்தான் கடந்து செல்லுவேன். எதெல்லாம் நான் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்து முடித்து விட்டுத்தான் நான் கடந்து செல்லுவேன். ஆனால் அவரோ எனக்குள்ளே சுக்கமடைந்திருக்கிறார். நானோ ஆராதிக்கிறேன், மகிழுகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், சபையை பார்த்து உற்சாகமாய் மற்றரை சாடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆனா அவரோ எனக்கு சுக்கம் உள்ளவராயிருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் எல்லாரும் என்பதையும் மறந்து விடாதீங்க. என்னை வைத்து பேசுவது எனக்கு இலகு, உங்களை வைத்து பேசுவது எனக்கு கடினம். ஆனாலும் என்னுடைய வாழ்வின் பகுதியாகத்தான் நீங்களும் கடந்து வருகிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்க முடியாது. ஆகையினாலே அவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது எந்த விதமான துர்க்குணத்தினாலையும் அவரை நாம் துக்கப்படுத்தி விடாதபடிக்கு கவனமும் எச்சரிப்பும் உள்ளவர்களாய் இருப்பது நமக்கு நல்லது. திருப்பி பாருங்கள், திருப்பி போடுங்கள். நீங்களும் நானும் தேவனை துக்கமடிய செய்த நேரங்கள் எத்தனை? நான் தேவ ஆவியானவரை குறித்து பேசுகிறேன். பிதா சுதன் பரிசுத்தாவி ஒன்றும் ஒன்று வழங்குறதா? ஆனால் நான் தேவ ஆவியானவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பல தடவைகள், பல தடவைகளை தேவனை நாம் துக்கப்படுத்தி, இன்றைக்கு மனிதர்களை துக்கப்படுத்தி விட்டால் பதறுகிறோம். என்ன நேசிக்கப்படுகிறவர்களை துக்கப்படுத்தி விட்டால் பதறுகிறோம். ஐயோ அப்படி செய்துட்டு அவர் பேச, அவனுக்கு கிடைக்கல, என்னோட எனக்கு எனக்கு டெலிஃபோன் பண்ணல, எனக்கு மார்னிங் சொல்லல், பதறுகிறோம். ஆனா தேவன் ஆவியானவர் எனக்காக கொடுக்கப்பட்டவரை அனுதினமும் உடைத்து போய் விடுகிறமே. அதற்குரிய பதறல் நம்மிடத்தில் இல்லையே, அதற்குரிய விதத்தில் நாங்கள் கவலைப்படுகிறது இல்லையே. அனுதினமும் ஆலயத்துக்கு வருகிறோம், அனுதினமும் புறப்பட்டு போகிறோம். தேவாவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறார்? எல்லாருடைய நினைப்பும் அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்லா எனக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறார் என்றதுதான் எல்லாருடைய நினைப்பும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை துக்கப்படுத்தாது. அப்படியானால் மனுஷர்களை நாங்கள் துக்கப்படுத்துகிற பொழுது, மனுஷர்களை நாங்கள் துக்கப்படுத்துகிற பொழுது தேவாவியானவரையும் துக்கப்படுத்துகிறோம். ஏனெனில் இதிலே பின்னுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே தான் நாம் இன்னும் ஒருவரை துக்கப்படுத்த முடியும். கோபப்பட்டு தாபப்பட்டு ஏதோ ஒரு விதத்தில் இப்படியே இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய செய்தி இன்றைக்கு முடிக்க முடியாது. நான் சீக்கிரத்தில் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். எப்படி நாம் துக்கப்படுத்த முடியும்? எப்படி கோபங்கள், மூர்க்கங்கள், சாபங்கள் இதனாலே தேவ ஆவியானவரை சீக்கிரத்தில் இலகுவாக நாம் துக்கப்படுத்தி விட முடியும்? தொடர்ந்து வாசிப்போமா. மத்தேயு 12:31-32 வாசிங்கள். மத்தேயு 12:31-32.
ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷ குமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை.
திருப்பி வாசிங்கிறா.
ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாயிலும் மனுஷ குமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும்.
பரிசுத்த ஆவியானவரை அற்பமாக எண்ணாதீங்க. அநேக தடவைகள் என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு சிலர் ஆராதனையை விரும்புவார்கள், ஒரு சிலர் பிரசங்கத்தை விரும்புவார்கள், ஆவியானவருடைய வழிநடத்தலை விரும்புவதில்லை. எல்லாவற்றையும் ஒரு சிலர் செய்வார்கள், எல்லாவற்றையும் விரும்பிக் கொள்வார்கள். ஆனால் ஆவியானவரை குறித்த அறிவு நமக்கு கம்மியாகவே இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஆகையினால பிரியமானவர்களே, அவருக்கு விரோதமாய் நாம் செய்கிறதும் சரி, சொல்லுகிறதும் சரி, செயல்படுகிறதும் சரி, சிந்திக்கிறதும் சரி, உங்கள் வாழ்விலே மன்னிக்கப்படவே முடியாது. விளங்குறதா? நாங்கள் மனிதர்கள் துக்கமடைந்து விடுவார்களோ என்று சொல்லி பாவிப்பது பார்ப்பது கூட, ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார் என்பது நாங்கள் பார்ப்பதல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறதை திரும்பவும் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அநேக தடவைகள் நம்மளோடு பேசி, அநேக தடவை நம்மளோடு போராடி, அநேக தடவை நம்மளை நடத்த விரும்பியும் அவரை முறித்து, அவருடைய சத்தத்தை ஒதுக்கி, அவரை தள்ளிவிடுகிறதை உங்களுக்கு அவர் மன்னிக்க மாட்டார் என்பதை மறந்து விடாதீங்க. மன்னிக்க இன்மையிலும் இல்லை, மறுமையிலும். ஆகையினாலே அநேக தடவைகள்ல நாம் அவருக்கு விரோதமாக பேசுவதில்லை. சில வேளைகளில் தேவனுடைய ஆவியாண்டு வழிநடத்தலை நாம் அங்கீகரிப்பதில்லை, விரும்புவதில்லை. அது தப்பாக தேவன் பார்க்கிறார், அதை தவறாக தேவன் பார்க்கிறார். வழங்குறதா? எனக்கு ரொம்ப சில வேளைகளில் சில நேரங்களில் சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆராதனை நேரத்தில், தேவ பிரசன்னத்தின் நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஆராதனையிலே நடுங்க வேண்டிய அளவுக்கு நடுங்காமல் சிலர் நாம் நிர்விசாரமாக நடந்து கொள்வதை கர்த்தர் எந்த விதத்தில் கவனிப்பார் என்பது கேள்விக்குரியது. ஆராதனை என்பது தேவ பிரசன்னம் வருகிறது, தேவன் உலாவுக இடம். அதிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம், நடக்கிறோம் என்பது தேவனுக்கு முன்பாக முக்கியமானது. சோ தேவாவியானவர் எனக்குள்ள இருந்தால் நான் ஆராதனையில எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். வழங்குறதா? ஒரு சிலர் நடந்து கொள்ளுகிறதையும் நடக்கிறதையும் செயல்படுறதையும் பார்த்தால் தேவாவியானவர் இப்படி செயல்படுவாரோ என்பது கேள்விக்குரியது. ஆகையினாலே நாம் தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது நான் அடிக்கடி அதனாலே எனக்கு சரியான கோபங்கள் வருவதும் உள்ளுக்கு. நான் கோபப்படுற முழுவதும் வெளிப்படையாக நீங்க கண்ணீங்கன்னு சொல்லிட்டுனா நீங்க என்ன ஊழியக்காரனான்னு சொல்லி கேட்பீங்க. சபையில் பழைய ஏற்பாட்டில் எப்படி கர்த்தருக்கு முன்பாக தேவ பிரசன்னத்தில் நடுநடுங்கிறார்களோ அதைவிட மேலாக நீ நடுநடுங்க வேண்டும். ஏனெனில் உனக்குள்ளே அவர் இருக்கிறார். அன்னைக்கு பரிசுத்தப்பட்டியை சுத்தி இருந்த ஜனங்கள், ஆலயத்தை சுத்தி இருந்த ஜனங்கள் நடுநடுங்கினார்கள். மேகத்தை கண்டா பயந்தார்கள், மோசையை கண்டால் பயந்தார்கள், தேவ பிரசன்னத்தின் அடிப்படையில். ஆனா இன்றைக்கு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியை பெற்ற நாம், அவங்க பொறாதவர்கள். எங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் வந்து கிரியைகளை செய்துவிட்டு அவர் போனதை நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ள இறங்கி காலந்தோறும் அவர்களோடு இருந்து நடத்தப்பட்டது என்றால் அது புதிய ஏற்பாடுதான் இல்லையா? ஆகையினாலே அவருக்கு விரோதமாக நாம் செய்கிற எந்த காரியத்தையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். மனிதர்களே அங்கீகரிக்காம இருக்கிற காலத்தில் தேவன் எப்படி அங்கீகரிப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதர்களே இன்னைக்கு ஒரு சிலர் ஒன்று அங்கீகரிக்க மாட்டார் இல்லையா? ஆனா தேவன் எப்படி அங்கீகரிப்பார்? எப்படி இருப்போம்? வாசி மாத்திரந்து எபிரேயர் 10:29 வாசிங்கள். எபிரேயர் 10:29 வாசிங்கள்.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
பிரியமானவர்களே, கிருபையின் ஆவியை மிதிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள் எந்த பெரிய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவார்கள்? கிருபையின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கத்தினால் நாம் அதை பெற்றிருக்கிறோமே. நம்முடைய செயற்கைகளின் மூலமாக நாம் அவரை மிதிப்பதுண்டு. அதுல மேலே நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன் காலின் மீன் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய, அதாவது என்ன பிரச்சனை? ஆண்டவருடைய நாமத்தை அசூசிப்படுத்துகிற அளவுக்கு நடந்து கொள்ளுகிறது. அது அவருடைய நாமத்தை நாம் காலின் மீன் மிதிப்பதற்கு சரியாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே அநேக தடவை கர்த்தருடைய நாமம் எங்கள் நிமித்தம் தூசிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லுவீர்களா? இல்லை, நாம் செய்கிற செயல்பாட்டில். நாங்க சிலரை பார்த்து சொல்லுவோம், இது என்னப்பா 30 வருஷம் விசுவாசி இப்படியா நடப்பது என்று நாம் சிந்திப்பது இல்லையா? நீங்க சிந்திக்கிறதெல்லாம் ஸ்கிரீன்ல போடப்பட்டா என்ன நிலைமையோ? நான் அவருக்கா சிந்தித்ததுண்டு. இருதயமானது திருக்கும் கேடு உள்ளதுமென்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, செய்தி அல்ல. நான் யோசித்தேன், ஆண்டவரே இது எல்லாம் நாங்கள் சிந்திக்கிறது, எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்கிரீன்ல ஓடினால் நிலைமை என்ன? நிலைமை என்ன? என்று சொல்லி நான் யோசிப்பதும் எல்லாரும் அருமையாக இருக்கிறோம், எல்லாரும் நன்றாக இந்த ஆராதனையில் இருக்கிறோம். ஆனால் எரேமியா என்று சொல்லுகிறார், இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும். அந்த திருக்குள்ள கேடுள்ள இருதயத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன், ஆனா நீ பரிசுத்தமாய் நடந்து போய். எவ்வளவு கொடிதான ஆக்கினுக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு இது? சிஸ்டர் அதை திருப்பி வாசிங்க.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
எவ்வளவு கொடிதான ஆக்கினை! யார் தேவ ஆவியானவரை நிந்திக்கிற மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை காலின் மேல் மிதிக்கப்படுகிற அளவுக்கு நடந்து கொள்ளுகிற பொழுது எவ்வளவு கொடிதான ஆக்கினை! பிரியமான தேவரின் பிள்ளைகளே, நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை காத்துக்கொள்ள தெரிய வேண்டும். அவரை நாம் சரியான விதத்திலே அவரோடு நடந்து கொள்ள தெரிய வேண்டும். அவரை துக்கப்படுத்தி, அவரை தூஷித்து, அவரை துயரப்படுத்தி நாம் வாழுகிற பொழுது நாம் கொடிதான ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவோமா? இப்ப வாசிங்க சிஸ்டர், மார்க் 3:28-29 வாசிங்கள். 28:29 சீக்கிரம் வாசிப்போமா?
மரியாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் எந்தெந்தைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்று.
பிரியமானவர், இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் ஒன்று, அவன் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றவர்களைப் போல இருப்பதிலே என்ன பிரயோசனம் கிடையாது. வேதத்தில் யாரை குறித்தும் நாம் நியாயம் செய்வதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் வேதத்தில் கவனிப்பதற்கு இடம் இருக்கிறது. கனிகளின் அடிப்படையிலே ஒரு மனிதனை கவனிக்கலாம். அது எங்களுக்கு எங்களுடைய வேலையில் ஒரு பொறுப்பான ஒரு காரியம். மரம் கொடுக்கிற கனிகளை வைத்து மரத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இடம் இருக்கிறது. ஆனால் நியாயப்படுத்த முடியாது. இங்க என்ன சொல்லப்படுகிறதுனால், நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். யாரு? கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், சமூகத்தை கனம் பண்ணாதவர்கள், சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். தேவ சமூகத்தில் நிற்கிற பொழுது நாம் ஜனங்களுக்கு முன்பதாக அல்ல, தேவன் அவருடைய பிரசன்னம். பழைய ஏற்பாட்டிலே ஆச்சாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு அவருடைய மகிமை நிறைந்திருந்தது. வேதம் எழுதிக்க, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஆவியில் நிறைந்து ஆராதனை செய்ய வேண்டும். ஆவியின் நிறைவு நமக்கு வேண்டும். உங்களுக்கு கேட்கவா? ஆவியில் நிறைந்து உங்களை மறந்து ஆராதனை செய்த நாள் எது? நான் அடிக்கடி கேட்பதுண்டு, தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு தேவனோடு சில அனுபவங்கள் தேவை. நான் அடிக்கடி பேசினதுண்டு, தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு என்னால் மறக்க முடியாத அனுபவங்கள். இன்னைக்கு ஆராதனையில் இருக்கிறோம், ஆராதனை தேவ பிரசன்னம் வழங்கிட்டு அது இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய அனுபவம் என்ன? தேவனோடு இருக்கிற அனுபவம் என்ன? மனிதர்களோடு 1000 அனுபவங்களை வைத்திருக்கிறோம். மறக்க முடியாத அனுபவங்கள், மறக்கவும் மாட்டேன் என்ற அனுபவங்கள். ஆனால் தேவனோடு, தேவ ஆவியானவரோடு நமக்கு இருக்கிற அனுபவம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கடைசியாக ஆவியில் நிறைந்து மெய்மறந்து உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருதயத்தினாலே தாரை தாரையாக கண்ணீர்களே மூழ்கி கர்த்தரை ஆராதித்த நாள் எது? பிரியமானவர்களே, அந்த 29வது வசனத்தை திருப்பி வாசிங்க. 29வது வசனம்,
ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் எந்தெந்தைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார்.
அவன் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். எல்லாரும் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷம் அடைகிறோம். நல்லது, சேவை அவசியம், கட்டாயமானது, வேதத்தின் சத்தியம் அது. ஆனா அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமே. நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய இளர்ச்சியும் அதன் அடிப்படையில் இருக்கிறது. நாம் வளர வேண்டும், தேவ ஆவிக்குள்ளாகி நாம் வளர வேண்டும். இன்னைக்கு வேதத்திலே அவன் ஆவிக்குள்ளானான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தரிசனத்தை கண்டான், சொப்பனத்தை கண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீயும் நானும் ஆவிக்கு உள்ளாக முடியாது என்று சொல்லி எங்கேயாவது வேதத்தில் இருக்கிறதா? ஏயா, கண்ட மாதிரி பேசுறியே, ஆவிக்குள்ளாக ஏன் உண்டாலும் என்னாலும் ஆக முடியவில்லை. இந்த காலத்துக்கு இவைகள் அவசியம். இந்த காலத்துக்கு இவைகள் அவசியம். ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி அவர்கள் எழுதுகிறார்களே, நம்மளால் முடியவில்லையே. ஏன்? அவ்வளவுக்கு நாம் ஆவியானவரோடு உறவுள்ளவர்களாய் இருந்தால், நிறைந்திருந்தால், அந்த இடத்துக்கு நான் போக முடியும், அந்த இடத்துக்கு எங்களால் பட முடியும், அதை எங்களால் பட முடியும். வளர்ச்சி என்பது இதுதான், வளர்ச்சி என்பது இதுதான். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்ச பிரகாரமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கு ஆவிக்குள்ளான விதத்தில் கர்த்தரங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று எங்களாலே கணக்கு போட முடியவில்லையே. நாம் ஆச்சரியக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். எப்பொழுது தெரியுமா? தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிற பொழுது. என்ன ஒரு வசனம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 8:16
அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக
கடவுது. இந்த சம்பவத்தின் படி ஊழியக்காரர்கள் கரத்தை வைத்து ஜபம் பண்ணுவது சத்தியபூர்வமானது. இது சத்தியபூர்வமானது. அல்லேலூயா. அநேகர் இதுல ஒரு சம்பவம் நடக்கிறது. பேதுரு செய்தார், அதனால நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு மனிதனை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். பேதர் என்ன செய்தார்? அவர் கரங்களை வைத்து செபித்த பொழுது ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை அசட்டை பண்ணாதிருங்கள், இவைகளை அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினையாதிருங்கள். ரெண்டு காரியம் இருக்கிறது, கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் சில காரியங்கள். விருப்பம் நல்லது, அதன் முடிவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நல்லாகத்தான் இருக்கும், அதற்கு நாங்கள் பே பண்ண வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில காரியங்கள் பார்வைக்கு அருமையாக, இவன் பாட்டான் கரங்களை வைக்கிற பொழுது அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நிலைமை. கரங்களை வைத்த பொழுது ஆவியானவர் இறங்கினார். அதை பார்த்த மனிதன் சொல்லுகிறான், என்ன தெரியுமா? இது எனக்கு சொல்லித்தா, இது எனக்கு சொல்லித்தா, இது எனக்கு சொல்லித்தா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இதையும் நான் சொல்லிவிட்டு கடந்து செல்லுகிறேன். அநேகருக்கு பிசாசு திருத்தவும் விருப்பம். அதனுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? மரங்கள் இருக்கிறவர்கள், அதை குறித்து அனுபவம் உள்ளவர்கள், பிசாசு திரத்துறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்திருந்தா செய்யுங்க. ஆனால் நாங்களோ பிசாசு துரத்துகிற பொழுது, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்களாயும் இருந்தாலும் சரி, அவர்களை நாம் கிட்டே வைப்பது இல்லை. அது அவர்களுக்கு ஆபத்து என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதனால் அப்படி செய்வதில்லை. ஒரு தடவை எனக்கு நன்று ஞாபகம் இருக்கிறது. ஸ்டுட்கார்ட்லே ஒரு கணவனும் மனைவியும், கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருக்கிறவர்கள். ஒரு நாள் ஆராதனை முடிந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டி இருந்தது. ஆச்சரியம் என்னவெனில், கணவனுக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது மனைவி பிசாசினால் பிடிக்கப்பட்டிருப்பாள், மனைவிக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது கணவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருப்பான். நான் ஓடி ஓடியே கலைச்சிட்டேன் பாருங்க. அங்கே ஓடி போய் ஜெபம் பண்ணிட்டு இங்க வந்து ஜெபம் பண்ணி, இங்கே ஓடி போய் அங்கே ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி முடித்து ஓரளவுக்கு அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நினைச்சு நின்று அனுப்பி விட்டோம். வீட்டிலே போய் அந்த மனுஷி சொல்லலாமா எனக்கு தெரியல, பாரதூரமான நிலைமைக்கு அவருடைய கணவனை இதன்படி நாங்கள் திரும்ப அந்த நபரை கூட்டிக் கொண்டு குடும்பமாக ஏற்றி கொண்டு வந்து எங்கள் அருமை போதகர் பாஸ்டர் செபஸ்டியான் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தாவியை நாங்கள் துரத்தினோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே இலகுவாக நினைக்க கூடாது ஒரு காரியத்தை. அவர் செய்கிறார், நானும் செய்வேன். அவர் இதென்றார், நானும் செய்ய முடியும் என்று சொல்லி, ஏனெனில் அதற்கு நாங்கள் பே பண்ண வேண்டி இருக்கிறது. பேதுரு செய்தான் என்று சொல்லி இவனும் வந்து நிற்கிறான். இதனாலதான் நாம சபையிலே கண்ட மாதிரி யாரையும் நடக்க விடுவதில்லை. ஒழுங்கற்ற விதங்கள்ல யாரும் சபையிலே நடந்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க, அது உங்களுக்கு நல்லதல்ல. ஆகையினாலே இங்க என்ன, பேதுரு நின்று சாபம் பண்றான், சாபம் பண்றான், பார்த்துட்டு நிக்கிறான், கைய வச்சு ஆவியாண்டவர் இறங்கிறாரா. இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தனையிலும் சரி இருதயத்திலும் சரி தவறாகவோ அசட்டியாகவோ எண்ணுகிற உங்களை யாராவது இருந்தால் கர்த்தர் விசாரிப்பார். நேரம் போகிறது அல்லவா, தொடர்வோம். அப்போஸ்தலர் 7:51
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள்.
வணங்கா கழுப்புள்ளவர்களை எங்க எழுதுகிறார்? அப்போஸ்தல நடவடிக்கையிலே வந்து எழுதப்படுகிறது. உங்கள் பிதாக்களை போல பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக நின்றார்கள். தேவ ஆவியானவரை எதிர்த்து நின்றார்கள். தேவ ஆவியானவருக்கு விரோதமாக நின்றார்கள். சொல்றதை கேட்கிறதே இல்லை, செய்யறதே இல்லை. இங்க வந்து என்ன சொல்றா அப்போஸ்தல? என்ன சொல்றா? இங்க பாரு, உங்க பிதாக்களை போல நீங்களே இருக்கிறீங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீங்களேப்பா. இதனால என்ன நடக்கும்? தேவ ஆவியானவர் துக்கமடைவார், உன்னோடு முயற்சி எடுப்பார் பேசுவதற்கு, ஊழியர்களாலே முயற்சி எடுப்பார் பேசுவதற்கு, உன்னோடு ஏதாவது எப்படியாவது உன்னை நான் உன்னை தேவனுக்குள்ளே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய நோக்கங்கள் ஒன்றும் உன்னை இழந்து விடுவதல்ல. எப்படியாவது ஏதாவது நடக்க வேண்டும். ஆனா வணங்கா கழுத்துள்ளவர்கள் நாம். அநேகர் மனச்சாட்சியையும் ஆவியானவரையும் ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்வதுண்டு. கிறிஸ்தவ வாழ்விலே மனச்சாட்சி வேறு, ஆவியானவருடைய தூண்டுதல்கள் வேறு. இதை புரிக்க தெரிய வேண்டும், பகுத்தறிய தெரிய வேண்டும், அதை புரிந்து கொள்ள தெரிய வேண்டும். மனச்சாட்சியை பேசி மனச்சாட்சியை கேட்டுவிட்டு வந்து ஒட்டக்கால நின்று நம்மளையும் துக்கப்படுத்தி தேவாவியானவரையும் துக்கப்படுத்தி விட்டு கடந்து செல்லக்கூடாது. அநேகர் செய்கிற பிழை இதுதான். தேவராட்சியத்தில் அநேகர் விடுகிற பிழை. ஆண்டவர் தான் சொல்லிட்டார், ஆண்டவர் தான் சொல்லிட்டார், சொல்லுவதற்கு சாத்தியமே இருக்காது. ஆண்டவர் தான் சொல்லிட்டார், ஆண்டவர் தான் சொல்லிட்டார். நாங்க ஆண்டவர் சொன்னாலுமே வசனங்களை தேடி பார்க்கிறவர்கள். தெரியுமா உங்களுக்கு என்ன? ஆண்டவர் சொன்னா நல்லா ஆராய்ந்து பாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து தான் முடிவெடு. பிரசங்கம் பண்ற ஆண்டத்துக்காண்டு கேட்டுட்டு நிக்காத, எல்லாம் வடிவா பாரு இருக்குதா இல்லையான்னு சொல்லி. நீங்கம்மா சொல்லணும்னு நான் கேட்டுட்டு போக முடியுமா? இல்லையே, நாங்களும் கணக்கு கொடுக்க வேண்டுமே. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பதாக இந்த சபையில இருந்து ஒரு நபர் சொன்னார், கர்த்தர் என்னை இந்த வார்த்தையை அவர் பாவித்தார், கர்த்தர் என்னை போக சொல்லிவிட்டார் என்று சொல்லி சொன்னார். எனக்கு சஞ்சரம், எனக்கு எப்பவுமே சஞ்சரம், ஏதாவது எடுத்து வச்சு அவரோட பேசிக்கொண்டே இருப்பேன் யார் இருந்து சொன்னாலும். ஆனால் என்னுடைய போதகர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார், கர்த்தர் எப்பொழுது சொன்னார் என்று ஒரு மனுஷன் சொல்றானோ அந்த இடத்திலே இருந்து அந்த அந்த காரியத்திலிருந்து கையெடுப்பது நமக்கு நல்லது. ஆகையினாலே சபையாகி உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி வந்து தயவு செய்து நின்றாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்முடைய ஆவி இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். சும்மா ஒரு இரவிலே ஜபம் பண்ணி ஏதோ சொப்பனத்தில் வந்ததுன்னு சொல்லி இந்த இடத்தில் வந்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவீர்களே ஆனால் அதை குறித்து நீங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நாங்கள் அதை மீறுவோமே ஆனால் நாங்களும் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை குறித்து பேசலாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது அடிக்கடி சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை கண்ட மாதிரி சொல்லுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே கர்த்தருடைய எதுக்கெடுத்தாலும் நம்ம காரியத்துக்காக வேண்டி கர்த்தருடைய நாமத்தை பாவிப்பதுண்டு. வீணிலே வணங்காதருங்கள், வீணிலே வணங்காதருங்கள். கர்த்தர் சொன்னார் என்று சொல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். கர்த்தர் சொன்னார் இது என்று சொல்வதற்கு எனக்கு உள்ளத்தில் இருந்து ஒரு தைரியம் வேண்டும். சும்மா விளையாட்டு அல்ல, என் பெயர் அல்ல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தகப்பனார் சொன்னார் என்று சொல்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியம் வேண்டும். அதே வேளையிலே உங்கள் தகப்பனார் சொன்னார் என்று சொன்ன காரியம் பொய்யாகிற பொழுது அவன் தகப்பனுக்கு அது அவமானம் என்பதை மனிதர்களாகிய நீங்கள் நன்றி அறிந்திருப்பீர்கள் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் வந்து என் அப்பா சொன்னார் என்று சொல்லுகிற பொழுது அது உண்மையானால் கர்த்தருக்கு சோதரம். அதே வேளையிலே உங்கள் பிள்ளைகள் சொன்னது பொய்யாயிருந்தால் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனுக்கு அவமானம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வீணிலே வழங்காது, கண்ட இடங்களுக்கு கொண்டு வச்சு கர்த்தருடைய நாமத்தை வச்சு சொல்றேன் 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 என்று சொல்லி அலறி தள்ளிடாதீங்கப்பா. ஆகையினாலே உங்கள் ஆதி தகப்பன்மார் செய்தது போல நீங்களும் செய்யாதீங்க என்று எங்கே எழுதப்படுகிறது? அப்போஸ்தல நடவடிக்கையில், எழுப்புதலின் காலத்திலே, ஆவியானுடைய நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், ஹல்லேலூயா. பிரியமானதே பிள்ளைகளே, சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாங்கள் வாசிப்போம். நான் கொஞ்சம் தள்ளி போக விரும்புகிறேன், என்னுடைய நேரம் ஓடுகிறபடியினால். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63வது அதிகாரம் 9வது 10வது வசனம்.
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார்,
நெருக்கப்பட்டார்.
அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார்.
இந்த பாருங்க பிரியமானவர்களே, இதில் எனக்கு பிடிச்சது என்ன, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். என்ன வசனம் வாசிச்சா இருதயம் துள்ளுதப்பா. அவர்கள் எல்லா விதத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார், காப்பாற்றினார், காப்பாற்றினார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிசுத்தத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டி பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து சென்றார். யார்? இஸ்ரவேலர். முதல்ல பார்த்த வசனம், உங்க ஆதி தகப்பன்மார் வணங்கா கழுத்துள்ளா இருந்தது போல நீங்களும் இருக்காதிருங்க. இங்கே ஆண்டவர் உங்களை நான் தூக்கி உங்களை ரட்சித்து உங்க பிரச்சனை எல்லாத்தாலும் நானும் தான் நெருக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை இருந்தது தானப்பா. அடிக்கடி தேவ ஜனங்கள் ஆண்டவரை பேசிட்டு திட்டிட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க நிமித்தம் நான் நெருக்கப்பட்டேன், அவர்களை தூக்கி சுமந்து வந்தவர் நான் அல்லவா என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர்களோ கலகம் பண்ணி,
அவர்களோ ஐயா நான் தான் தூக்கி சுமந்து வந்தேன், ரட்சித்து கொண்டு வந்த அவர்கள் நிமித்தம் நான் நெருக்கப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டப்பா. நான் பிதாவாக இருந்து, நான் தேவனாக இருந்து இந்த ஜனத்தை கொண்டு வர, இந்த ஜனத்தை அழைத்து வர, இந்த ஜனத்துக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து நான் கஷ்டப்பட்டேன். அவர்களோ கலக்கம் பண்ணி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாங்களும் நீங்களும் தேவ சமூகத்தில் நிற்பது நல்லது. உன்னையும் என்னையும் தேவன் இதுவரைக்கும் சுமந்து காத்து ரட்சித்து கண்ணின் வழியை போல கொண்டு வந்திருக்க, நாம் கலகம் பண்ணுவது நல்லதா? வாசிங்க சிஸ்டர்.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்.
அவங்க பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்தாங்க? விசனப்படுத்தினார்கள். எங்க பழைய ஏற்பாட்டு, எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்தாங்க? விசனப்படுத்துவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் சாட்சியாக இந்த வேளையில் நின்று நான் உங்களை கேட்பது என்னவெனில், நாம் எத்தனை தடவை தேவனுடைய ஆவியானவரை விசனப்படுத்தினோம் என்பதை கர்த்தர் அறிவாராக, அறிவாராக. தேவனை துக்கப்படுத்துவது, ஆவியானவரை துக்கப்படுத்துவது, ஆவியானவரை துயரப்படுத்துவது, ஆவியானவரை வேதனைப்படுத்துவது, எல்லாம் வெளியே தெரியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், வெளியே தெரியாது. இதெல்லாம் இன்னைக்கு என் வாழ்வில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் போனாலும் வழக்கம் போல நான் பிரசங்கிச்சுதான் இருக்க போறேன். வழக்கம் போல என் பிரசங்கம் தொடரத்தான் போகிறது. வழக்கம் போல நான் பேசத்தான் போகிறேன். வழக்கம் போல என் ஊழியத்தை செய்யத்தான் போகிறேன். பின்னுக்கு வார ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். பிரியமானவர்கள், இன்னைக்கு நாம் அவைகளை சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா, நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் விட எங்களுடைய வாழ்வு நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் விட தனிப்பட்ட என்னுடைய வாழ்வு எனக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய வாழ்விலே, ஆவிக்குரிய செழிப்பிலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, தேவனோடு இருக்கிற உறவிலே. இன்னைக்கு எத்தனையோ பேர் உத்தமமாய் நடந்து தேவனோடு சஞ்சரித்தார்கள். நாம் எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு தெரிந்தவர்களோடு சஞ்சரிக்கிற நேரங்கள் கூட, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு நேரங்கள் செலவழிக்கிற நேரம் கூட, நமக்கு முக்கியமானவர்களோடு நேரங்கள் செலவழிக்கிற நேரம் கூட. ஆனால் தேவனோடு சஞ்சரிப்பது என்பது வேறு ஒரு தருணம், உலாவுவது என்பது வேறு ஒரு உறவு. அது நம் வாழ்விலே எவ்வளவு எவ்வளவு பேர், எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆகையினாலே பரிசுத்தாவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறினார். எனக்கு முடியவே முடியலைங்க இதை வாசித்து. நான் முதல்ல ஒரு தடவை பிரசங்கிச்சிருக்கிறேன், பிரசங்கத்துக்கு இந்த ஆயத்தப்படுத்தி இதை வாசித்த பொழுது எனக்கு முடியவே முடியல. அவரா, 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 அவர் தான் தூக்கி வந்தார் என்று சொன்னாரே, சுமந்து வந்தேன் என்று சொன்னாரே, அச்சத்துக் கொண்டு வந்தேன் என்று சொன்னாரே, அவர்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வந்தேன் என்று சொன்னாரே. ஆண்டவர் சொன்னார், என்னை அவர்கள் விசனப்படுத்தினார்கள், நான் அவர்களுக்கு சத்துருவாய் மாறினேன். இஷ்டவே ஜனங்கள் வனாந்திரத்திலே விழுந்தார்கள், பிணங்களாக விழுந்தார்கள். சத்துருவாய் நான் மாறினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் வாழ்வில் இன்றைக்கு அநேகம் நாம் எங்களுடைய நினைவுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, கல்லு மாதிரி இருக்கிறது. கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார், எனக்கு தீங்கே நினைக்க மாட்டார், எனக்கு தீங்கே செய்ய மாட்டார், எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும், எல்லாமே ஐயா நீ நான் தேவ ஆவியானவரை நம் வாழ்விலே துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை எங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாத அளவுக்கு அவரை அவரை நாம் விசனப்படுத்துகிற பொழுது அவர் எங்களை விட்டு விலகி விடுவார். இது அசைக்க முடியாத சத்தியம், இது மாற முடியாத சத்தியம். கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, நம் உள்ளுக்கு இருக்கிறவர்களை எங்களால் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாராவது வல்லமையை பெற்ற வரத்தை பெற்ற ஒரு தீர்க்க தரிசி வந்து சொன்னால் ஒழிய, ஆனா எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் வாழ்வை குறித்து, உனக்கு தெரியும் உன் வாழ்வை குறித்து, ஆனா மற்றவன் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஒரு வரத்தை விரும்பினால் அதற்கு நீங்கள் மனத்தியாளங்களும் நாட்களும் தேவ சமூகத்திலே சமர்ப்பித்தால் ஒழிய அந்த வரத்தை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. விரும்பலாம், அநேகரை கவனிப்பது விரும்புவார்கள், ஆனால் விருப்பங்கள் நிஜமாக மாறாது. அதற்கு நாம் தேவ சமூகத்திலே அமருகிற நேரங்கள் முக்கியம், தேவனோடு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இன்றையும் நல்ல இருதயத்திலே இருக்கிறதுண்டு, ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இந்த தேசத்தில் வந்து பேசுகிற பொழுது பேசினது எனக்கு இன்றும் இருதயத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள்ளே காலம் சென்ற ஒரு மனிதன், அருமையாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்ன ஒரு மனிதன், சுவிசேஷத்தை சொன்ன ஒரு மனிதன். அந்த மனிதன் சொன்னார், இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி சபைக்கு பேர் வைத்து விட்டேன், ஆனால் எப்படி இயேசுவை நிரூபிப்பது? அழுது புலம்பி சாப்பிடாமல் தேவ சமூகத்திலே கிடந்து அந்த வரத்தை எனக்கு தாறுமாண்டவரே என்று சொல்லி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த மனிதன் இந்த கடைசியாக எங்க சபையிலே வந்து கதிரை போட்டு விட்டு கண்டறியாத கண் வண்ணத்திலே பிரசங்கம் பண்ணிவிட்டு திரும்பி இலங்கை சென்று அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். விழுந்து கிடந்து படுத்து கிடந்த ஆண்டவரே, இன்றைக்கு எல்லாருக்கும் விருப்பம், தீர்க்க தரிசனம் விருப்பம், அற்புத அடையாளம் செய்யணும் விருப்பம், நான் சொன்ன அப்படியே சபையிலே எல்லாமே விருப்பம். ஆனா என்ன நாங்கள் கொடுக்கிறோம், என்ன ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம், எவ்வளவு நேரத்துக்கு அமர்ந்திருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உன் மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக தேவ பிரசன்னத்திலே நிற்பதாக. பிரியமானவர்களே, அந்த மனுஷன் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுக்கும் அதுக்கு பிறகு அந்த மனுஷன் அசாதாரணமான அற்புதங்களை செய்த, இந்த தேசத்திலே கூட அசாதாரணமான அற்புதங்கள் நடந்தது, எங்கள் கண்கள் காணத்தை கிடையாது. எங்கள் தேசத்தில் அற்புத அடையாளங்களை செய்து அரசாங்கத்துக்கு சவால் விட்டு ஊழியம் செய்த மனிதன் அந்த மனிதன் மாத்திரம்தான். அரசாங்க தலைவர்கள் ஆலோசனைக்கு அழைப்பித்து அந்த மனிதனிடத்தில் ஆலோசனையை பெற்றுக் கொண்டார்கள். நான் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறேன், எவ்வளவு கொடுக்கிறேன், எவ்வளவு நேரம் கொடுத்து இருக்கிறேன், அல்லது புலம்புகிறேன், என்ன உடையும் என்று சொல்லுகிறேன், ஆண்டவரே நீ நான் செத்தாலும் உமை விட்டு போக போறதில்லை என்று சொல்லி ஆண்டவரே உடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருந்தது. எத்தனை பேர் கத்தரிட்டு ஏமாத்தினார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? கடந்த முறை பிரசங்கத்தினர்கள் ஊழியம் என்பது காலத்துக்கு நேரத்துக்கு செய்துவிட்டு உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் சரியில்லாத நேரத்துக்கு விட்டு விட்டு ஓடுவதல்ல. அழைப்பு என்பது சாகும் வரைக்கும் ஒரு மனிதனை பின்தொடர்கிறது, அது இடையிலே நிறுத்தப்படுகிறது அல்ல. அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், கவலை வந்தாலும் அதை பின்தொடர்ந்து தான் ஆக வேண்டும். நேரத்துக்கும் காலத்துக்கும் அநேக ஊழியங்கள் ரம்யமாக கண்ணுக்கு அழகாக இருக்கலாம், அவைகள் எல்லாம் உன் வாழ்விலே நிஜமாக நீண்ட காலம் நிற்கவே நிற்காது. இன்றைக்கு இந்த தேசங்களில் எத்தனையோ வல்லமையான ஊழியர்கள் எழும்பினார்கள், ஆனால் வசனத்தில் நின்றவர்கள் இன்றைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அற்புத அடையாளம் என்பது தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க மாத்திரம்தான், கிறிஸ்தவ வாழ்வுக்கு அல்ல. கிறிஸ்தவ வாழ்வுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது இவைகள் தான், இவைகள் தான். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அற்புத அடையாளம் தேவைப்படுகிறது, தேவ பிள்ளைகளுக்கும் கூட.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்.
இப்ப யார் யுத்தம் பண்றது? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்தில் நிக்கிறது யாரு? இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா ஐயா? உன்னால ஜெயிக்க முடியுமா? என்னால ஜெயிக்க முடியுமா? நீயும் நானும் கலகம் பண்ணின நிமித்தம் அவர் சத்துருவாக மாறி எனக்கு விரோதமாக நிற்கிறாராமே, உன்னாலே நிக்க முடியுமா சொல்லுங்க? இன்னைக்கு அண்ணன் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு பிறகு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்கு பொழிந்தள்ளி கொண்டிருக்கிறார், அதே ஆவியானவர் தான் நம் மீது மழையாய் பெய்து கொண்டு இருக்கிறார். முந்தன ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தன ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு முந்தின ஆலயத்திலே அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நியாயங்களையும் விட பிந்தின ஆலயத்தில் ஏன் செய்ய முடியாது? கலகம் பண்ணாதீங்க, கலக்கம் பண்ணாதீங்க. பிரியமான தேவன் பிள்ளைகள், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் நிமித்தம் தேவராஜ்யத்திலே கலக்கமும் கலங்கமும் இல்லாத படிக்கும் ஒரு வாழ்க்கையை நடத்துங்க. திரும்பி சொல்றேன் கேளுங்க, சத்ருவால வருகிற காரியத்தை குறித்து நான் பேசலப்பா, நம்மளால. ஏன்னா இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோ கலகம் பண்ணினார்கள். அவர்கள் கலகம் பண்ணினார்கள். நீயும் நானும் கலகம் பண்ணி, நீயும் நானும், உனக்கு தெரியுமா, இன்னும் திருப்பி சொல்றேன் கேளு, நல்ல வடிவா கேட்டுக்கள். இன்னைக்கு நான் கலகம் பண்ணினா என்னை குறித்து பேசுறேன், சபையிலே கலக்கம் உண்டாகும். இதை ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஊழியக்காரன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எடுக்கிற முடிவுகள்லே, நான் பேசுகிற வார்த்தைகள்லே கலகம் உண்டாகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியாமல் நடந்து கொள்ளுகிறது, வசனங்களை எடுத்து வைத்து பேசுவது ஆவிக்குரியவர்கள் அல்லவே. வேதம் சொல், அவர்கள் கலகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் ஒவ்வொரு முறையும் பண்ணுகிற பொழுது தனி அஞ்சு பேர் பத்து பேருக்கு பிரச்சனை இருந்தது, முழு இஸ்ரவேலர்களும் ஆடி அசைந்தார்கள். ஒருவனை அழிக்கிற பொழுது அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டம் மாண்டது. கடைசியில் முழு பேர், ஏறத்தாழ முழு பேரும் வனாந்திரத்திலே பிணங்களாக விழுந்தார், பிணங்களாக விழுந்தார். இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? அநேகர் நம்முடைய வயதுக்கும் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தின் வளர்ச்சிக்கும் ஊறிய விதத்திலே துள்ளுவதுண்டு. அது வளர்ச்சி அல்ல, அது வளர்ச்சி கிடையாது, அது அந்த நேரத்துக்கும் அந்த காலத்துக்கும் இருக்கிற ஒரு விறுவிறுப்பு, அவ்வளவுதான். எனக்கு அனுபவம் இருக்கிறது, அதனாலே பேசுகிறேன். நான் விறுவிறுத்த நாட்கள் இருக்கிறது, எல்லாரையும் விட பெரிய நல்ல வல்ல என்று சொல்லி நான் விறுவிறுத்த நாட்கள் எனக்கு இருக்கிறது. அவைகள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு தேவையில்லை. நான் கடந்த முறையும் சொன்னேன், இல்லாவிட்ட எனக்கு தெரியல பாஸ்டர், ஒவ்வொரு நாள் கடக்கிற பொழுது அவைகள் எனக்கு அனுபவமாய் மாற வேண்டும். இன்றைக்கு நடந்து போறேன், இன்றைக்கு ஒரு நாள், இன்றைக்கு என்ன கற்றுக்கொண்டேன், இந்த நாளிலே என் வாழ்வில் என்ன நடந்தது, இந்த நாள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு என்னத்தை தந்திருக்கிறது. தீமான தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா துள்ளுகிறவர்கள் நீண்ட காலம் கடந்து செல்லவே முடியாது, கடந்து செல்லவே முடியாது. ஆகையினாலே அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துவது, மனிதர்களை விசனப்படுத்தியே தாங்க முடியல. ஆனால் நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரை நாம் விசனப்படுத்தி, அவரை துக்கப்படுத்தி, அவரே எங்களுக்கு சத்துருவாய் மாறாத படிக்கு எங்களை காத்துக் கொள்வது நல்லது பிரியமானவர்களே, நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னும் ஒரு சில சம்பவங்கள் எடுத்தாலும் நான் ஒரு காரியத்தை முன்வைத்து நான் கடந்து செல்ல வருகிறேன். நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் ஒன்று வருகிறது, அதுல மாத்திரம் நின்றுறேன், வாசிங்க.
அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தியிருந்த தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையிலின் 7 தடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன் மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
20 வசனத்தை திருப்பி வாசிங்க, கொஞ்சம் கவனிங்கப்பா, வாசிங்க.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான்.
கர்த்தருடைய வல்லமையை பெற்றோர் மனிதன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்த மகத்துவமான ஒரு மனிதன், சிம்சோன் மகத்தம், புறவியிலேயே அவன் அழைக்கப்பட்டவன், புறவியிலேயே அழைக்கப்பட்ட வல்லமையான ஒரு மனிதன் அவன். சும்மா மனுஷன் கிடையாது சிம்சோன். அவனுடைய முடிவிலையும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவன் தவறினதும், அவன் பாவம் செய்ததும், அவன் விழுந்ததும் உண்மை. ஆனால் முடிவிலே அவன் வாழ்நாட்கள் கொண்டவர்களை விட அதிகமாய் கொண்டு குவித்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர், எங்க ஒரு வசனம், பெலிஸ்தியர் அவனை பிடித்து, 20 அப்பொழுது அவர், சிம்சோன, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார்கள். அவன் நித்திரை விட்டு எழுந்து விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், அநேக தடவைகள்ல எங்கள் வாழ்விலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் தெரியாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேகர் நீங்க சொல்லலாம், பிரதர், என் ஆவிக்குரிய வாழ்வு அங்கு, எனக்கு என் ஆவிக்குரிய வாழ்வு இங்கு. நல்லது, நீ சொல்லுகிறபடியே இருந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆனால் இந்த மனிதன் பிறப்பில் அழைக்கப்பட்டவன், தேவாவினால் நிரப்பப்பட்டவன், மனிதர்களுக்குள்ளே வித்தியாசமானவன், வித்தியாசமான ஒரு ஊழியத்தை செய்த அந்த மனிதன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தால் இடையிலே அழைக்கப்பட்டவன் நான். இப்பொழுதுதான் நான் கர்த்தரை தேடினேன். என்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போகிறதை, அவர் துக்கமடைந்திருக்கிறதை, அவர் வேதனைப்படுகிறதை உன்னாலும் என்னாலும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க வேண்டும், ஆனால் முடியுமா? கண்டுபிடித்தால் நலமாயிருக்கும், உன்னால் முடியுமா? பிரியமானவர்களே, என் நண்பன், எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறதை கண்டுபிடிக்க தெரிந்த நமக்கு, அவர்கள் சஞ்சரத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து பேச தெரிந்த நமக்கு, நம் வாழ்விலே நமக்குள்ளே முத்திரையாக தேவாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்க அவரை நம் வாழ்வில் இருந்து பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்னாக எத்தனை தடவை தேவன் என்னை விட்டு விலகினாரோ நான் அறியேன். கர்த்தர் சாட்சி, என்னை விட்டு வெளியே போனாரோ நான் அறியேன். சில வேளங்களை கதறுவதுண்டு, அழுவதுண்டு, அப்பொழுது தேவ சமாதானங்கள் எங்களை நிறைப்பதுண்டு. அப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை கர்த்தர் என்னை விட்டு விலகினாரோ? இன்னைக்கு சொல்லுவார்கள், இல்லை இல்லை, அது எங்கள் விசுவாசத்தை குறித்து தான் இருக்கிறது, எங்கள் நம்பிக்கையை குறித்தான் இருக்கிறது. ஐயா, நம்மளை விட வல்லமையாக வல்லமையான விசுவாசத்தை கொண்டவர்களை குறித்து தான் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆதி தகப்பன்மார் என்ன உன்ன மாதிரி, என்ன மாதிரி ஆக்கலா? புறவியிலே அழைக்கப்பட்ட ஊழியர்கள் உன்ன மாதிரி, என்ன மாதிரி ஆக்கலா? நமக்கு இருவையும் காலத்தில் இருக்கிறோம். அவங்க நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்து வல்லமையான காரியத்தை செய்தவர்கள். ஆகையினாலே அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறது, 20வது வசனம். அப்பொழுது
அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார்.
எனக்கு இதான் பிடிச்சது, எப்பொழுது போன, எப்பொழுது போல வருவது, எப்பொழுது போல போவது, எப்பொழுது போலயே ஊழியத்தை செய்வது, எப்பொழுது போலயே ஆராதனை செய்வது. உங்கள் மனம் தேவ சமூகத்தில் இந்த நாளில் நின்றால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, வழக்கம் போல ஒன்றையும் செய்யாதிருங்கள். வழக்கமான ஆராதனை, ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஆவியுடைய நடத்தலை ரசிக்கணும், ரசிக்கணும், மூழ்கணும் பாருங்க, அதுல நீராடணும் பாருங்க. வருவது கல் போல இருப்பது, கையே தூக்க மாட்டார்கள், சொல்றதையும் செய்ய மாட்டார்கள். உயிருள்ள ஆராதனை அதில், உயிருள்ள ஆராதனை. பிரியமானவர்கள், உங்கள் இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனையில எந்த வித மாற்றமும் இல்லை. ஆராதனையிலே நாம குறை வச்சால் அது அது நமக்கு நல்லதல்ல. பாடுகிற பொழுது கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறவன் தேவ மனுஷன். அவன் அவன் ஜெயிலுக்கில் இருந்து பாடினான் பாட்டை. இவன் இன்றைக்கு ஆசீர்வாதத்துல மிதந்து கொண்டு பாட்டு படிக்கிறதுக்கு கள்ளத்தில் இருக்கிறார்கள். அவன் ஜெயிலுக்கில் இருந்து சாக போறவன் எல்லாம் பாட்டு படிக்கிறான். இங்க மாத்திரமல்ல, சரித்திரத்திலையும் கூட, சரித்திரத்திலையும் கூட, கிறிஸ்தவ சரித்திரத்தில் கர்த்தர் கண்டு மாண்ட ஊழியர்கள் கடைசி வரைக்கும் கர்த்தரை பாடினார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். ஆனால் நாங்களோ, நாங்களோ பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை கேட்குவா, நீ இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்த ஆராதனை போதுமானதா? பாட்டு படிச்சோம், ஸ்தோத்திரம் சொன்னோம், உன் மனதுக்கு திருப்தியா இருக்கா? உன் மன ஆவியில நிறைந்து எவ்வளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறாய்? சில பேர் ஆராதனை முடித்தாலும் வந்த பாரம் இருதயத்தில் இருக்கும், அங்கே ஒரு பிழை இருக்கிறது, நீ சரியாய் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு வாரஞ்சு மக்கள் எல்லாம் கொண்டு நீங்க வை, வச்சுட்டு என்ன துதி, எனக்கு ஆராதனை செய், நீ போகிற பொழுது நான் உன்னோட வர்றேன், நான் உன் காரியங்களை பார்க்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன். ஆனா வருகிறோம், எல்லாவற்றை அப்படியே வைத்துக்கொண்டு கர்த்தரை பாடுங்க, எந்த வேதனைகளையும் பாடுங்க, அழுது அழுது பாடுங்க, வேதனையை ஊட்டி ஊட்டி பாடுங்க, கர்த்தரை துதியுங்க, ஆராதனை செய்யுங்க. சடுதியிலே ஆவியானவர் இறங்குவார், சடுதியிலே இறங்குவார். உன்னை அறியாத ஒரு ஆராதனை, நீ இதுவரைக்கும் கண்டறாத ஒரு பிரசன்னம், உன்னுடைய இருதயத்தை மூழ்கும் நிரப்பம் அப்பொழுது கண்டுபிடிச்சுக்கோ, ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறார். என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு கதறு, ஆண்டவரே என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு கதறு, அவருடைய பாதத்தை பிடி, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி ஆண்டவரே என் இருதயத்தை பச்சிக்கட்டு கதறு. அது வாழ்க்கை, அது ஆவிக்குரிய வாழ்க்கை, அது வாழ்க்கை. ஆராதனை நேரத்தில் ஆராதிங்க என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஊழியர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது கவலைக்குரிய விஷயம் அல்லவா? வேதனைக்குரிய விஷயம் அல்லவா? ஆராதனை தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விட்டோமோ என்னவோ கர்த்தர் அறிவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அதான் இன்றைய நாள் இனி செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இதுக்கு மேலாக பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் நான் இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த பந்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, என்னவெனில் எந்த விதத்திலையும் நீ பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத. கோபம், மூர்க்கம், தாபம் எதுவானாலும் நீ துக்கப்படுத்தாதப்பா. அவர் உனக்குள்ள இருந்து துக்கமடைஞ்சு அவர் விலகி விடுவார். இது சத்தியம், இது மாறாது. செஞ்சோம் கத்தர் விலகினதை அறியாம வழக்கம் போல வெளியே வந்து அவன் தன் வேலைகளை செய்ய நினைச்சான். ஆனா முடியலையே. நாங்களே எப்படி ஒரு மாசம் ஓடலாம், ரெண்டு மாசம் ஓடலாம், மூன்று மாசம் ஓடலாம், அங்கால ஆவியின் பலன் இல்லாமல் ஓட முடியாது. ஏனெனில் எங்களுடைய மாம்சங்கள் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். அகோரமான மாம்சங்கள் வெளிப்படும். ஆவிக்குரியவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆவிக்குரிய தகப்பனதை கண்டுகொள்ளுவான். நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் காரியங்களை அவன் கண்டுகொள்வான். ஏன்? ஆவி நமக்குள்ள இல்ல, ஆவியானவர் நமக்குள்ள இல்ல, தேவன் நமக்குள்ள இல்ல. ஆனா நாம் சொல்லிக் கொள்ளலாம், வேதத்தை கையில் வைத்திருக்கலாம், நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா பிரியமானவர்களே, நீங்கள் வளர்ந்திருக்கலாம், ஆனால் தவறமாட்டீர்கள் நினையாதருங்கள். நீங்கள் ஊழியத்தை செய்யலாம், ஆனால் தவறமாட்டீர்கள் நினையாதருங்கள். நாங்கள் ஆவியை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் ஆவி எங்களை விட்டு போகாதுன்னு சொல்லி நினையாதருங்கள். உங்களை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவதும் உள்ளம் தேவன் உங்களை குறித்து வேதனை அடையாத படிக்கு உங்களை ஆராய்வது, அது நமக்கு நல்லது, அது நமக்கு ஏற்றது. இதை விட ஏராளமான வார்த்தைகள் எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முடியுமானால் தொடரலாம். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. பிரியமானவனே, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். அவரை நீ துக்கப்படுத்தாத படிக்கு எச்சரிக்கை உள்ளவனாயிரு. உன் நடத்தைகளும், உன் பேச்சுக்களும், உன் நோக்கங்களும், உன் இருதயத்தின் நிறைவுகளும் கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு காத்துக்கொள், காத்துக்கொள். கர்த்தருடைய வசனத்தை தள்ளி, தேவனுடைய வார்த்தைகளை தள்ளி, தேவ பிரசன்னத்தை தள்ளி, தேவன் பேசுகிற பொழுது தள்ளி, கர்த்தரை துக்கப்படுத்தாத, ஆவியானவரை துக்கப்படுத்தாத. பிரியமானவனே, பிரியமானவளே, இதுவரைக்கும் நாம் எத்தனை தடவை தேவ ஆவியானது சத்தத்தை கேட்காமல் இருந்தோம்? எத்தனை தடவை நாங்க அதை கேட்காம இருந்தோம் சொல்லு பார்க்கலாம். எத்தனை தடவை நாங்க அதை முறியடித்தோம் அதை சொல்லு பார்க்கலாம். எத்தனை தடவை உண்டுமித்தோம் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கமடைந்தார் அதை பார்க்கலாம். பரிசுத்தவான்களை போல நிற்கிறோம், ஆனால் ஆவியானவரோ துக்கமடைந்து உடைந்து வேணா 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 என்று சொல்லுகிற நேரங்கள் எத்தனை சொல்லு பார்க்கலாம். பிரியமானவளே, பிரியமானவளே, இன்னைக்கு சபையிலே நாம் நல்லவர்களாக இருந்து எங்களுக்கு முன்பாக அல்லாவிட்ட உங்களுக்கு முன்பாக நான் இருந்து கடந்து சென்று விடலாம். ஆனால் தேவாவியானவர் என்னை விட்டு கடந்து சென்றால், அவர் என்னை விட்டு விட்டு விட்டால், அவர் என்னை கடந்து விட்டு விட்டால், அவர் என்னை விட்டு போய்விட்டால் என்னாவது? ஆதி தகப்பன்மார்களைப் போல நீங்கள் வணங்கா கழுத்தருளாய் இருந்து விடாதீர்கள். தேவனை கோபமுட்டாதிருங்கள், தேவனை துக்கப்படுத்தாதிருங்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை தள்ளிவிடாதிருங்கள், கர்த்தருடைய சமூகத்தை அசத்தியா எண்ணி விடாதிருங்கள், தேவ பிரசன்னத்தை அசத்தி பண்ணி விடாதிருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே மூழ்க முயற்சி எடுங்கள். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த கிழமை முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆவியானவருடைய இணைவுள்ள ஒரு வாழ்விலே மூழ்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவுவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே, பழைய நிலைமைகளை தொட, பழைய நிலைமைகளுக்கு திரும்ப, ஆதி நிலைமைகளுக்கு ஆண்டவரே ஆவியிலே திரும்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்திலே பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இருக்க, சுகமா இருக்க, சமாதானமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, குடும்பங்கள் முழுவதும் ரத்தத்தினால் நாங்கள் மூடுகிறோம். நல்லா இருப்பார்களாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா?
என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.